இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற ஒரு மாறாத தேவரே, பகத்துவம் உள்ள ஆண்டவரே, உங்களுடைய சரிதாரத்திலே கூடி வந்திருக்கிறோம். சபையாய் கர்த்தாவே பேசு. சீனாய் மலையில இறங்கி வந்தவரே, உச்செடியில எழுந்தள்ளினவரே, எங்களோடு பேசுவையா. இப்படி வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்க, எங்கள் வழிகளை செப்பரிடு, எங்கள் பணிபடங்களை உங்கள் அக்கடி பட்டியல் ஏற்றுப்பட்டு கொண்டாடுகிறோம். ஆவியினால் எங்களுக்கு போதீங்க படிக்கிறோம், பெற்றுக் கொடுக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் ஒவ்வொருவராக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள்
ஆயிற்று. மூன்றாம் வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாட்டு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. நாலாம் வசனம் சொல்றது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சரி, மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நாலாம் வசனத்திலே வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். அதுக்கு பிற்பாடு வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லப்பட்டது. படைப்பிலே ஆரம்பத்தில் நடந்த சம்பவம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அடுத்த வசனம் சொல்றது, பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்திருக்கிறது. அப்படியானால் தேவன் ஒன்றுபடிந்த பூமியிலே அல்லது நாம் வாடுகிற இந்த பூமியிலே வெளிச்சமே இல்லாமல் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பூமி முழுவதும் தண்ணீராலே நிரம்பி இருந்திருக்கிறது. ஆகவேதான் ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். சாத்தானுடைய விழுகையின் நிமித்தமாக பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் சூழ்ந்ததும் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையிலே இந்த உலகத்தை ரீஃபார்ம் பண்ண, திரும்ப செப்பரிட ஆண்டவர் ஏழு நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதிலே ஆறு நாட்கள் அவர் சிருஷ்டித்து ஏழாம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் படைப்பிலே முதலாவது தேவன் செய்த காரியம் வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஆகவேதான் நான் புதன் சொன்னேன், உலகம் முழுவதும் சாத்தனுடைய உலகையினாலே இருள் சூழ்ந்ததாக இருந்திருக்கு. எங்கும் வெளிச்சம் இருக்கல, ஜலம் பூமியை நிரப்பியிருந்திருக்கிறது. ஜலம் பூமியை நிரப்பியிருந்தபடியால் தான் சிருஷ்டிப்பில தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டாக பறித்தது மாத்திரமல்ல, ஜலத்திலிருந்து ஜலத்தையும் ரெண்டாக பறித்திருக்கிறார். அதுல ஒரு பகுதியை மேலே வானத்திலையும் ஒரு பகுதியை கீழே பூமியிலையும் வைத்தார். நோவாவுடைய வெள்ளத்திற்கு முன்பாக சமுத்திரம் ஒன்றாகவே இருந்திருக்கு. ரோமாவுடைய ஜலப்பிளத்துக்கு பிற்பாடுதான் கண்டங்கள் பிறந்து சமுத்திரங்கள் பிறந்து இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாகியிருக்கிறது. ஆரம்பத்திலே சாத்தானுடைய விழுகையிலே உலகம் முழுவதும் இருள் காரிருளாக இருந்திருக்கிறது, ஜலம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. ஆகவே தேவன் முதலாவது செய்த காரியம் அந்த சூழ்நிலையிலே வெளிச்சம் உண்டாக்கப்படுகின்றார். இன்னும் சூரியன் ஆண்டவர் சிருஷ்டிக்கல, சந்திரன படைக்கல, நட்சத்திரங்கள் உண்டாக்கல. அதுக்கு முன்பு தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். சோ வெளிச்சத்தை உண்டுபடி அதை தேவன் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்றது. சரி, அது மாத்திரமல்ல வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஏன் தெரியுமா? வெளிச்சமும் இருளும் ஒன்றாக இருக்க முடியாது, ஒன்றாக இருக்கக்கூடாது. ஆகவே வெளிச்சம் வந்து பரிசுத்த வாழ்வையும் இருள் வந்து பாவத்தையும் குறைக்கிறது. அதை குறித்து நான் பின்னாலே சொல்லுகிறேன். ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாது. எங்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ அங்கே இருள் அகன்று போகிறது. சோ இந்த நாளிலே வேதம் கூறும் வெளிச்சங்கள் என்கிற தலைப்பில் சில காரியங்களை நான் கொண்டு பகிர்ந்து கொள்ள சொல்லி விரும்புகிறேன். ஏனெனில் இது வெளிச்சத்தின் ஆண்டு, வசன வெளிச்சத்தின் ஆண்டு, வேர்ட் எக்ஸ்போ. வேதம் கூறும் வெளிச்சங்கள் ஆண்டவரை சித்தமான இன்றைக்கு சுருக்கமான ஒரு செய்தியை பார்த்து சீக்கிரமாக உங்களுடைய வீட்டுக்கு அனுப்பலாம் என்று ஆண்டுக்குள்ளே யோசிக்கிறேன். கத்தரை சித்தமான ஆகட்டும். சரி, சோ தேவன் இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வெளிச்சம் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம திரும்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே.
இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
இருளில் நடக்கிற ஜனங்கள், இருளில் வாழுகிற ஜனங்கள், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்.
மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது.
மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. சோ இங்கே நான் சொல்ற கவனிங்க, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இங்கு வெளிச்சம் என்று குறிப்பிடப்படுறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவர். சோ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும். பைபிள்ல வேதத்துல ஒரு சொல் எல்லா இடத்திலும் ஒரே பொருளை கொடுக்க, இதை தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சரியாக அறிந்து கொள்ளணும். ஒரு ஒரு வார்த்தை அல்லது ஒரு சொல் பைபிள்ல எல்லா இடத்திலும் ஒரே பொருளை கொடுக்க. ஆகவே அந்த சொல் சொல்லப்பட்டிருக்க சூழமை வைத்துத்தான் அது என்னத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தேவ ஆவியோட ஒத்தாசையோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஒரே வசனத்தை எடுத்து எப்பொழுதும் எல்லா இடத்திலும் நாம் ஒரே விதமாக வியாக்கியானப்படுத்த முயற்சிப்போமாக இருந்தால் அது தவறான உபதேசத்துக்குள்ளே கொண்டு வரும். இன்றைக்கு சிலர் தேவனுடைய வசனத்தை தவறாக வழங்கிக் கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு தவறாக வியாக்கியானப்படுத்துறது வருத்தத்துக்குரிய காரியமாகும். ஆகவே நமக்கு தெரியாதவைகளை தெரியாமையாக நம்ம விட்டு வருவது நல்லது, தெரிந்தவைகளை தேவ ஆவியோட உதவியோடு நாம் விளங்கிக் கொள்வது நல்லது. ஆகவே இங்கு ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். சோ அப்படின்னா அர்த்தம் என்ன? இங்கு சொல்லப்படுற காரியம் என்ன? இருளிலே இருக்கிற ஜனங்கள் என்றால் பாவத்திலே வாடுகிற ஜனங்களை குறிக்கிறது. அல்லது மெய்யான மேசியாவை ஆண்டவர் இயேசுவை அறியாமல் மனம் போல வாடுகிற பாவத்தில் வாடுகிற மக்களை இருளிலே வாடுகிற ஜனங்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ இருளிலே வாடுகிற அந்த ஜனங்களின் மேல் வெளிச்சம் உதித்தது, வெளிச்சம் பிரகாசித்தது சொல்லப்படுது. சோ இங்கே வெளிச்சம் என்று குறிப்பிடப்படுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. சோ ஆகவே உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு ஒளி உன்னதமான தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து. இதை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது இப்படி அழகாக சொன்னார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிங்க. யோவான் சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் சொல்லுகிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்க வேண்டியதாக படி.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அவருக்குள் ஜீவன் இருந்தது.
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது.
அந்த ஜீவன் மனுஷருக்கு என்ன வருதுன்னா ஒளியா இருந்தது. படிங்க.
அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
ஒளி எங்கே பிரகாசிக்கிறது? இருளில. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சோ ஒளி எங்கே பிரகாசிக்கிறது? இருளிலே பிரகாசிக்கிறது. படி
இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை.
இருள் அதை பற்றிக் கொள்ளவில்லை.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சியொடுக்க சாட்சியாய் வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல. அந்த ஒளியை குறித்து சாட்சியொடுக்க வந்தவனாய்
பாருங்க. அவன் அந்த ஒளி அல்ல, ஆனா ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். வாட் எ பியூட்டிஃபுல். நீ கவனித்து பாருங்க, ஏன் அப்படி அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில கடைசி தீர்க்கதரிசி. யோவான் ஸ்நானகன் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும் பொழுது ஸ்திரீகளத்துல பிறந்த விடத்துல அவனை போல பெரியவன் ஒருத்தனும் இல்லையென்று அவனை குறித்து இயேசுவே சாட்சி சொன்னார். சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சோ ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் சொன்னால், வரப்போகிற மேசியா. சோ யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், வரப்போகிற மேசியா இவனாகத்தான் இருக்குமோ என்று பலர் யோசனையாக இருந்த போது யோவான் ஸ்நானகன் எழுந்து தைரியமாக சொன்னார், நான் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன். சோ எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், அவருடைய பாதரட்சைகளை வாரை அவுக்கிறது கூட நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றான். சோ ஆகவே யோவான் ஸ்நானகன் வரப்போகிற மெய்யான மெசியாவாக இருக்கலாமோ என்று யூதர்கள் யோசித்துக் கொண்டு இருந்த போதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது, அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். படிங்க தொடர்ந்து.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான.
உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இவனை கவனிங்க, இன்னைக்கு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, கடவுள் ஒளியாக இருக்கிறார். நான் பலரை சந்தித்துக்கள் இப்படி சொன்ன பலரை நான் பார்த்திருக்கேன். சில புத்திஜீவிகள் சொல்வார், கடவுள் எப்படியா இருக்கன்னா ஒளியாக இருக்கிறார். ஆகவேதான் சிலர் அல்லது பலர், ஈவன் இயேசுவுக்கு முன்பு யூதர்கள் கூட சூரியனை கடவுளாக கும்பிட்டு. இந்த பொங்கலை குறித்து நான் ஒரு காரியம் சொல்லட்டும். பொங்கல் உழவர் திருநாள் என்று சொல்லுகிறாங்க, ஆனா ஒரு ரகசியத்தை நீங்க புரியணும். பொங்கல் வந்து சூரிய பகவானுக்கு பொங்குகிறார். ஆகவேதான் அது கிழக்கே பொங்குறது நல்லது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே யூதர்களும் சூரிய பகவானை கும்பிட்டிருக்கிறார்கள், வான சேனையை ஆராதித்திருக்கிறார்கள். ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்து வீடுகளின் மேலே மொட்டை மாடிகளிலே அவை வான சேனைகளுக்கு ஆராதனை செய்திருக்கார்கள், தூபம் காட்டியிருக்கார்கள். ஆகவே எரேமியாவுக்கு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லும் பொழுது, எந்தெந்த வீடுகள் மேல் வான சேனைகளுக்கெல்லாம் ஆராதனை செய்தார்களோ அந்த வீடுகள் எல்லாம் அழிக்கப்படும், மொட்டை அடிக்கப்படும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் என்கின்ற ராஜாவின் மூலமாக தேவன் தன் ஜனங்களுக்கு, தன் சொந்த ஜனங்களுக்கு நீதி செய்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம் வேதத்திலே. ஆகவே இந்த பொங்கலை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். அதிலே பங்கு பெறுகிறது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, கேட்கிறதும் கேட்காடுறதும் உங்களுடைய பொறுப்பு. ஆகவே உழவர் திருநாள் என்று சொல்லி சில சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மை என்னவென்றால், அந்த பொங்கல் வந்து உண்மையின்படி சூரிய பகவானுக்கு பொங்குறார்கள் சொல்லி நாம் அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும். ஆகவே இதுல பங்குபடுகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, நாம தேவனை சேவிக்கணும் அல்லது உலகத்தை சேவிக்கணும். இரண்டும் கெட்ட வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. எதுவரைக்கும் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் சொல்லி ஆண்டவர் ஜனத்தை கடிந்து கொண்டதை நாம் அறிவோமே. உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை இங்கு நான் குறிப்பிடுகிறது பொருத்தமாக இருக்கும் மட்டும் நம்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இறைவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி அதிகமான பேர் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான், இறைவன் ஒளியாக இருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்றது. இறைவனிடத்திலே, தேவனிடத்திலே எவ்வளவேனும் சிறிதேனும் இருள் இல்லை. ஏன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் வேதம் சொல்லுகிறது சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறார். சேரக்கூடாத மனுஷர்களால ஒருவரும் கிட்டி சேரக்கூடாத மகா பிரகாசமான ஒளியிலே அவர் வாசமாக இருக்கிறார். இப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. என்ன தெரியுமா, தமஸ்கு என்கிற நகரத்தில், இதை அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது, தமஸ்கு நகரத்தை நோக்கி அப்போஸ்தலாகிய சவுல் சவுலாக இருக்கும் பொழுது குதிரையில ஏறி சில சகாக்களோடு வேகமாக சீறி பாய்ந்தார். எதற்கு தெரியுமா, கிறிஸ்தவர்களை இயேசுவை பின்பற்றவர்களை கட்டி சிறையில அடைப்பதற்கு பிரதான ஆசாரியரான அதிகாரம் பெற்று அவர் வேகமாக குதிரையில சீறி பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென மத்தியான வேளையிலே, வேதம் தெளிவா சொல்லுது, மத்தியான வேளையிலே திடீரென ஒரு பேரொளி அவனை சுற்றி பிரகாசித்திருக்கிறது. அந்த பேரொளியின் வெளிச்சத்தினால் அவன் கண்கள் குருடாகி தொப்பண்டு குதிரையிலிருந்து கீழே விழுந்திருக்கிறான். அப்ப ஒரு காரியத்தை நாம யோசிக்கணும், மத்தியானம் என்று சொல்லும் பொழுது சூரியன் வல்லமையாக பிரகாசிக்கிற ஒரு நேரம், அதுக்கு மத்திய கிழக்கிலே சூரியன் எப்படி பிரகாசிக்கும், எப்படி வெயிலாக இருக்கும் என்று ஒரு அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா. ஆகவே இங்கே நாம பார்க்கும் பொழுது மத்தியான வேளையிலே சூரியன் வல்லமையாக பிரகாசித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்திலே அதை விட ஒரு பிரகாசமான ஒளி அவனை சுத்தி பிரகாசித்திருக்கிறது. அப்படியானா சூரியனை தேவன் படைத்த என்ன பாருங்க, மத்தியானத்துல பிரகாசிக்கிற சூரியனை நம்முடைய கண்களால பார்க்கவே முடியாம இருக்குது, அவ்வளவு பிரகாசமா இருக்குது. அதை தேவன் படைத்தார். ஆனா இன்னைக்கு சில மனுஷன் என்ன சொல்றாங்க தெரியுமா, கடவுள் இருக்கிறாரா காட்டு நம்புகிறேன் என்று சொல்லி சொல்றார். இறைவன் இருக்கிறாரா அவரை காட்டு நம்புறேன்னு சொல்றார். புத்தி உள்ள மனுஷனே, தேவன் சிருஷ்டித்த தேவன் உண்டாக்கின சூரியனையே உன்னால பார்க்க முடியாமல் இருக்கிறது. அதை உண்டாக்கின இறைவனை நீ எப்படி பார்க்க முடியும் உன் மாமிச கண்களினால். வேதம் சொல்றபடி அவர் சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிற மகா பரிசுத்தமான இறைவனை, சர்வ வல்லமுள்ள ஆண்டவனை, இந்த சூரியனையும் படைத்த சர்வ வல்லமுள்ள இறைவனை உன் மாமிச கண்களினாலதான் நீ பார்த்தால்தான் நீ நம்புவாயான்னு சொன்னால் உன்னை போன்ற மனுஷர்களுக்கு தேவன் தரிசனம் ஆவான்னு சொல்லி நான் என்ன நம்ப இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, வேதம் சொல்றது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த சொல்லி, சிருஷ்டிக்கப்பட்ட வானங்களிலும் அதில் உள்ள அனைத்தும் தேவன் ஒருவர் உண்டு என்கின்ற சத்தியத்தை தெளிவாக காலையும் மாலையும் விளம்பிக் கொண்டிருக்கிறது சொல்லி சங்கீதத்திலே 19 அதிகாரத்திலே சங்கீதக்காரர் எழுதலை நாம பார்க்கிறோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமஸ்கு போற வழியிலே ஒரு பேரொளி, மத்தியானத்தில் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்திலும் அதிகமான ஒரு பேரொளி, அதை விட பிரகாசமான ஒரு பேரொளி அவனை சுற்றி பிரகாசித்தபடியால் அந்த வெளிச்சத்திலே அவன் தடுமாறி கீழே விழுந்தான். அந்த வெளிச்சத்தின் பிரகாசத்தினாலே 3 அவன் கண் பார்வை இழந்தவனாக இருந்தான் சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்றது இறைவன் ஒளியாகவே இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் அந்த ஒளி, நான் சொல்றது தயவுசெய்து கவனிங்க, ஒளி ஒளியாகவே இருந்து விட்டால் மனுஷனுக்கு அதனால நன்மை என்ன? இன்னைக்கு சூரியன் பிரகாசிக்கிட்டு பாருங்க, அதன் வெளிச்சத்திலே பல காரியங்களை நாம செய்கிறோம், அதன் வெப்பத்திலே துணிகளை கூட நாம காய வைக்கிறோம். இன்றைக்கு சோலார் சிஸ்டம் மேலுக்கு ரூஃபில, இன்றைக்கு பெரிய பெரிய வீடுகளுக்கு மேலே இன்றைக்கு சோலார் சிஸ்டம் வைக்கிறாங்க பாருங்க. அதாவது அந்த அந்த கருப்பு கண்ணாடி போல நீங்க பார்த்து அது என்ன செய்யுது, சூரிய வெளிச்சத்தை அதை தேக்கி வைத்து அது 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 எனர்ஜியை உண்டு பண்ணது சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, அந்த வெளிச்சத்தினாலே, சூரிய வெளிச்சத்தினாலே மனுஷனுக்கு நன்மை உண்டாக வேண்டும். நான் என்ன சொல்லவான்னு சொன்னால், ஒளி ஒளியாகவே இருந்து விட்டால் அதனால மனுஷனுக்கு நன்மை என்ன? ஆகவே ஒளியானது இந்த பூமிக்கு வரணும், வந்து மனுஷனுக்கு நன்மை செய்வன். சோ ஆகவேதான் ஒளியாக இருந்த இறைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்துல வந்து, வேதம் சொல்றபடி உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலக ஒளி உலகத்துக்கு வரணும், அது மாத்திரமில்ல பாவ இருளிலே காலம் முழுவதுமாய் கிடக்கிற மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த ஒளிதான், அந்த இறைவன் தான் மெய்யான இறைவன் என்று வேதம் தெளிவாய் சொல்றது. சோ சங்ககால இலக்கியங்களில கூட எனக்கு அறிமானவர்களே, இறைவன் ஒளியாக இருக்கிறான் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்க்க போனால் இந்த உலகத்துக்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசித்த ஒரே ஒரு மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஒளியாய் இருந்த இறைவன் தன் அது எல்லாவற்றையும் திறந்து தன் மகிமையை திறந்து இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தார். பிலிப்பர் 2 நாம் பார்க்கிறோம் இல்லையா, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை பொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தாமே வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாய் இறைவன் மனிதனாக வந்தார். தன் மகிமையை திறந்து காண சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இறைவன் தன் மகிமையை திறந்து மனித அவதாரம் எடுத்து அடிமை ரூபமாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் தெரியுமா, பாவ இருளிலே வாழுகிற மனுஷனை, பாவ அடிபந்தரத்தில் காலமெல்லாம் கிடக்கிற மனுஷனை, பிசாசுக்கு அடிமையாக இருந்த மனுஷனை மீட்டு ரட்சிப்பதற்காக இறைவன் அடிமையாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் சொல்ல வந்த காரியம் என்ன, ஒளி ஒளியாகவே இருந்து விட்டால் அதனால மனுஷனுக்கு நன்மை என்ன? அந்த ஒளி இந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு வரணும், எல்லா மனிதனுக்கும் அந்த ஒளியால ஒரு நன்மை உண்டாகவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 10:38 நாம் பார்க்கும் பொழுது நசரனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகமான தேவனுடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குறவராக சுட்டி திரிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான இறைவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருந்த தெய்வம் மகிமையை திறந்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக இறங்கி வந்து எல்லா மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக ஆப்பிரிக்காவில் இருக்கிற காட்டு மிராண்டிகளையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு. அமெரிக்காவில் இருக்க படித்த பண்டிதர்களையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. நம்மை போல சாதாரண மனுஷர்களை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படிங்க யோவான் 8 ஐ திங்க் 12 படிங்க யோவான் 8:12 இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை பாருங்க. யோவான் 8:12 படிங்க சீக்கிரம்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்.
பாருங்க இயேசு என்ன சொல்றாரு, ஐ ஆம் தி லைட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நான் இந்த உலகத்துக்கு
ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
சோ உலகத்துல வந்து யோவான் 9:9 உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நாம் எல்லாரும் ஒரு காலத்துல இருளிலே கிடந்தோம், இருளாகவே இருந்தோம், ஒரு காலத்துல அந்தகாரமாக இருந்தோம். இப்பொழுதோ நாம் ஆண்டவர் இயேசுவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை, நம்மை ஆண்டவர் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8:12 இயேசு சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானும் இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லல, நன்றா விளைக்கொள்ளுங்க, நானும் இந்த உலகத்துக்கு ஒளி என்று சொல்லல. அப்படி சொல்லி இருப்பதனால வேற இன்னும் ஒளிகள் இருந்திருக்கப்படும். ஆனா இயேசு சொல்லும் பொழுது, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சோ அந்த ஒளி இந்த உலகத்துக்கு வந்தது, மனிதனாக வந்தது, கன்னிகைக்கு மகனாக பிறந்தது, மரியாளுக்கு மகனாக பிறந்தது, பெத்லகேமிலே தவழ்ந்தது, நசரத்திலே வளர்ந்தது, கப்பர்நாகூமிலே அதிகமாக ஊழியங்களை செய்தது, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து சுற்றி திரிந்து ஊழியம் செய்து 3.5 ஆண்டுகளுடைய பகிரங்க ஊழியத்தை நிறைவேற்றி பிதாதனுக்கு நியமித்த அனைத்தை செய்து முடித்து சிலுவையிலே முடிந்ததென்று எக்காலம் முழக்க விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் செய்ய வேண்டிய அனைத்தையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகவே முடிந்ததென்று இயேசு எக்காலம் முழக்க விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே சோ இங்க வெளிச்சம் குறிப்பிடப்படுறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. ஏசாயா 9:2 வெளிச்சம் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெளிச்சம் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. சோ யோவான் 9:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:12 8:12 நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே சொன்னார். சோ இப்படி சொல்லிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு வசனத்தை அதுல சேர்த்தாரு, அது அருமையாக இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். பாருங்க, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி இயேசு என்ன சொன்னா தெரியுமா, என்னை பின்பற்றுகிறவன் வீடு நடக்க மாட்டான்.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு
ஒளியாய் இருக்கிறேன். வேதத்திலிருக்க வசனத்தை கவனிங்க, உங்க கண்கள் கொஞ்சம் பார்க்கட்டும் ஆண்டோட வசனத்தை.
மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்,
நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்,
என்னை பின்பற்றுபவன் இருளில் நடவாமல் ஜீவே ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அப்ப அர்த்தம் என்ன? அந்த கவனிங்க, இயேசுவை பின்பற்றுபவர்கள் அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் பாவத்திலே வாழ மாட்டார்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், அர்த்தம் என்ன? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பாவத்திலே புரள மாட்டார்கள், இயேசுவை பின்பற்றுபவர்கள் பாவத்திலே வாழ மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி, சோ அவனிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆகவே இயேசுவை பின்பற்றுவோருடைய வாழ்விலே பாவ இருள் இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை என்று கொரிந்தியர் வாசிக்க, இருளுக்கும் ஒளிக்கும் இசைவேது, சம்பந்தம் ஏது? ஏனென்றால் ஆதியில தேவன் ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா, இருளையும் ஒளியை வெவ்வேறாக பிரித்தார். இதுல என்ன ஒரு காரியம் தெரியுமா? வெளிச்சத்தை ஆண்டவர் தான் உண்டாக்கினார், அதே போல இருளையும் தேவன் தான் உண்டாக்கினார் என்பதை நாம் ஏசாயாத்தில் பார்க்கிறோமே. சாலமோன் ராஜா சொல்லும் பொழுது கார் இருளில் வாசம் பண்ணுவேன் என்று கத்த சொன்னார் என்று சாலமோன் சொல்லுகிறார். என்ன கருமானவரே, வேலை சொல்றது அவருக்கு இருளும் சரி வெளிச்சம் சரி என்று. ஏன்னா வெளிச்சத்தையும் உண்டாக்கினாரு, இருளையும் உண்டாக்கியிருக்க. கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாடு. என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, சோ என்னை பின்பற்றுபவன் இருளிலே நடவாமல், அதாவது இயேசுவை பின்பற்றுபவன் பாவத்திலே வாழ மாட்டார். ஒரு காலத்துல நாம பாவம் செய்திருக்கலாம், ஒரு காலத்துல நாம பாவத்துல புரண்டிருக்கலாம், ஒரு காலத்துல நாம அப்படி இப்படி வாழ்ந்துக்கான. இன்றைக்கோ நாம இயேசுவை பின்பற்றுகிறோம். என்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நாம இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தோம். ஆகவேதான் நாம ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வேதத்தை கையில் எடுத்து கர்த்தருடைய வீடாகிய சபையில் இருந்து இப்ப சத்தியத்தை கேட்கிறோம். எதற்கு தெரியுமோ? So we have already decided to follow Christ until we die in this world. எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி, பாவ இருள் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பேரொளி இயேசுவை கண்டார்கள் எழுதப்பட்டு. எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஜெபித்தோம் இல்லையா, நாம் தேசத்து ஜனங்களுக்காக. இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் இந்த சின்ன தேசத்தில் கிறிஸ்துவை அறியாமல் இருளிலே வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. பாவத்தை இலங்கை தென் பகுதிக்காக நான் பாரப்படி செபிக்கப்படும் தெரியுமா? அந்த பகுதியெல்லாம் இதுவரை சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதி. அந்த இலங்கை தென் பகுதியில் ஒரு ஓப்பனியார் மீட்டிங் இதுவரை வைக்க முடியாமல் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் பிக்குகளோட கொண்டோளுக்குள்ள இருக்கு. ஆகவே ஒரு சுவிசேஷ கூட்டம் அங்கே வைக்க முடியாமல் இருக்கு. அடவார நாட்களில் தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். என்று நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதவி கொடுக்க வல்லவராக ஆண்டவர் நாமத்துக்கு. ஆகவே உலகத்துக்கு மெய்யான ஒளி வெளிச்சம் ஆண்டவராய் இயேசுக்கிறது. சரி, இதை எப்படி வைத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நாம போவோமே. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து வெளிச்சம், உலகத்துக்கு ஒளி இயேசு கிறிஸ்து வெளிச்சம். இப்ப அடுத்த பக்கத்தை நாம் பார்க்க போறோம். இப்ப படியுங்க மத்தேயு 5 என்று கூட பாருங்க. மத்தேயு 5 படியுங்க.
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மிரட்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்ணி மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்.
சரி, இப்ப கவனிங்க, இப்ப இதற்கு முதல் நாம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து வெளிச்சம், சரிதானே? அட வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ல கவனிங்க, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. எப்படி இருக்கு? கேன் இமேஜின் திஸ். நானே உலகத்துக்கு ஒளி என்று கூறின ஆண்டவர் இயேசு இங்க சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. அர்த்தம் என்ன? இயேசு என்ன சொல்ல விரும்புறார்? அதே கவனிங்க, உலகத்துக்கு ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்குள்ளே வந்திருக்கிறார். அடிக்கடி சொல்ல இல்லையா, இன்றைக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். டோன்ட் ஃபோகெட் இட், கீப் யுவர் மைண்ட் டீப்லி மைண்ட். உங்களுக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 27 வசனம் தெளிவாய் சொல்றது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கை, as a hope of glory, மகிமையான நம்பிக்கையாய், மிகப்பெரிய நம்பிக்கையாய், அசைக்க முடியாத நம்பிக்கையாய் உங்களுக்குள் வாசம் பண்ணுவதே வாழுவதே அந்த ரகசியம். இது ஒரு ரகசியம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாழுகிறது, வாசம் பண்றது ஒரு ரகசியம். இத உலகம் அறியாது, ஆனா நீ அறிவாய், நான் அறிவேன், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழுகிறார். ஆகவே மெய்யான ஒளியாகிய, பேரொளியாகிய, உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இப்ப எனக்குள்ளே வந்துவிட்டபடியால், உனக்குள்ளே வந்துவிட்டபடியால் அவருடைய சாயல்கள், த டிவைன் நேச்சர், அதாவது தெய்வீக சுபாவங்கள், ஆவிக்குரிய குணநலங்கள் எனக்குள்ளே வெளிப்படுகிறது. ஏன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறார். அப்ப இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார் என்பதை எப்படி நான் கண்டுகொள்ள முடியும்? வெறும் வார்த்தையினால் அல்ல, என் வாழ்க்கையினால். நானே தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று எஸ்ஐ கிட்ட தீக்கரிசி மூலமாக ஆண்டவர் இயேசு சொன்னார். 1:8 அப்போஸ்தல நடவடிக்கைகளே, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்க பலமடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்துடாதீங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளே ஆண்டவர் இயேசு ஆவியாய், ஆதரிசனமான தேவனாய் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். ஆகவேதான் உங்களோட வாழ்க்கை போறத தம்பி சாட்சியே, ஆகவேதான் உங்களோட வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது, ஆகவேதான் நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்கிறது, இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் வரும் வரைக்கும், அல்லது நான் அவரை சந்திக்கும் வரைக்கும், அவர் எனக்குள்ளே இந்த மாற்றத்தை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டாடும். ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழுகிறார், வாசமாக இருக்கிறார் என்பதை மறந்துடாதே. இவர உள்ள வச்சுக்கொண்டு பாவ காரியங்களில் ஈடுபடுறது எப்படி? நீயே யோசி, தம்பி தங்கச்சி, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க இல்லையா? பரிசுத்தாம்சத்தை பெற்றிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். வேதத்தில் கை வச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். வீட்டில் ஜபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க உங்களுக்குள்ளே. அதற்கு படிங்க, நான் சொல்றதான பாருங்க. கொலோசியர் 1:27, எல்லாரும் ஓபன் யுவர் பைபிள், தம்பி தங்கச்சி பாருங்கம்மா, திறந்து பாருங்க, எல்லாரும் பாருங்க. கொலோசியர் 1:27
புரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம்.
பண்ணுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள், தம்பி உனக்குள், தங்கச்சி உனக்குள் வாழுகிறார். வாசல் இந்த சத்தியத்தை நீ நம்பு. இவர் உனக்குள்ள, நான் அடித்து இவர் உனக்குள்ள வாழுவாராக இருந்தார், இவர் உனக்குள்ள வாசமாக இருப்பாராக இருந்தார், நான் அடித்து சொல்லுவோட வாழ்க்கை மாறித்தனார். வாழ்க்கையை மாற்றுகிற வல்லம்புள்ள தேவன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கட்டும் ராண்டிகளை கூட மாற்றுகிற தெய்வம் கர்த்தராய் இயேசுவின் நாமத்துக்கு, பயங்கர குடிகாரங்களை கூட மாற்றுகிற தெய்வம் கர்த்தராய் இயேசுவின் நாமம், பயங்கரமான பாவ பழக்க விளக்கத்துக்கு அடிமையாய் கிடந்த பலரை மீட்டெடுத்த தெய்வம் நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப நாம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு வெளிச்சம். ஆனால் இயேசு மத்தேயு 5:14 சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். அர்த்தம் என்ன? சத்தியம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால் அவருடைய தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறது. ஆகவே நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம், இயேசு நமக்குள்ளே ஜீவிக்கிறபடியால். இது விஞ்ஞான ரீதியா சயின்டிபிக்கல்ல, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனில் பிரதிபலிக்கும். அதாவது சந்திரனுக்கு தானாக பிரகாசிக்கக்கூடிய சக்தி இல்லை. ஆகவே அது சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று இரவிலே இருளிலே பிரகாசிக்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். எனக்கு அறிவுமான தேவடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்ல வர தெரியுமா? எக்ஸாக்ட்லி லைக் தட். இதை போலவே நம்மாலே நாம் பிரகாசிக்க முடியாது, நம்மாலே நாம் வெளிச்சமாகவும் முடியாது. ஆனால் உலகத்தின் வெளிச்சமாகிய பேரொளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வாழ்வதால் அவர் மூலமாக அவராலே நாம் வெளிச்சங்களாக திகழ்கிறோம். ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம், எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் திருப்பிக் கொள்ளுங்க.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள்.
என்ன காலம் இது? முற்காலம். அது எக்காலம்? ஹலோ பாருங்க, அப்படி இருக்க முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீங்க, இருளாக இருந்தீங்க முற்காலத்தில். இது எக்காலம்? நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் வாழ்ந்த வாழ்வை குறிக்கிறது. சோ எல்லாருடைய ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த காலம் இருக்குது. எது? முற்காலம். அதாவது கி மூ என்று சொல்லலாம் இல்லையா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல். சோ ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம் எப்படி இருந்தோமோ, அந்தகாரமாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், பாவியாக இருந்தோம், தேவனுக்கு நமக்கும் தொடர்பில்லாமல் இருந்தோம், தேவனுக்கு நமக்கும் உறவில்லாமல் இருந்தோம். ஆனா நமக்கு என்ன, கடவுள் நம்பிக்கை இருந்தது, ஆனா மெய்யான கடவுளை அறிந்து அவரோடு தொடர்பில்லாமல் இருந்தோம். எனக்கு அருமையானவர்களே, இதுக்கிடையில ஒரு காரியம் நான் நீங்க குறிப்பிடட்டும், நான் சீக்கிரம் முடிப்பேன். எனக்கு நீங்க இந்த ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லி சொல்லுறார்களே, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய, நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க, ஆவிக்குரிய மரணம் என்கின்றது தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுவதே ஆவிக்குரிய மரணமா. டோன்ட் ஃபர்கெட் இட். தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுவதே ஆவிக்குரிய மரணமா. சோ ஒரு காலத்துல நமக்கும் தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்ல, பட் வி பிலீவ், நம்ம கடவுள் நம்பிக்கை இருந்தது. ஆனா மெய்யான இறைவன் யார் என்று தெரியாம நம்ம வாழ்ந்தோம் இல்லையா? ஆனா இன்றைக்கும் நாம ஜீவனுள்ள தேவனோடு அதை நாம் பாடுகிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம், பாடு பாடுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நேசிக்கிறோம், அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம், அதன்படி நாம் கிரியை செய்கிறோம். ஆண்டவர் இயேசு திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை, இது என்ன தெரியுமோ எனக்கு அறிவானவர்களே, முற்காலத்தில் இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கல. சோ ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நாம வாழ்ந்த வாழ்க்கை தான் முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தீங்க. திரும்பவும் அந்த அந்தகாரத்துக்குள்ள போயிடாதீங்க. விட்டு வந்த பழைய பாவ வழக்க பழக்க வழக்கத்துக்கு பிசாசு உங்களை திசை திருப்ப பார்ப்பான், கவனமாயிரு. நீ விட்டு வந்த பாவ பழக்கத்துக்கு திரும்பவும் பிசாசு உன்னை திசை திருப்ப பார்ப்பான், கவனமாயிரு, கவனமாயிரு. அது மாத்திரம் இல்ல, உங்களை சுத்தி வாழுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவங்களுடைய வாழ்க்கையை உங்களை கவனிக்க வைத்து அதை பார்த்து அவர்களிடத்திலிருந்து கொப்பியடிக்கு பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான், ஜாக்கிரதையாக. ரட்சிக்கப்படாத உறவுகளாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அதை பாரு, அவரை பாரு, இவரை பாரு, நீ உன்னை பாரு சொல்லி இப்படியான சில காரியங்களை சத்துரு நமக்கு காட்டி அவர்களை ஃபாலோ பண்ண வைப்பான், ஜாக்கிரதையா. ஏனென்றால் நீ உலக வெளிச்சம் என்பதை மறந்துடாத. இருளிலே இருந்து நீ வேறு பிடிக்கப்பட்டிருக்க, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வேறு பிடித்திருக்கிறார். இப்பொழுது உனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகவே வேறு பிடிக்கப்பட்டு தேவன பிள்ளையாக இருக்கிற நீ உலகத்தில் மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நீ அதை ஃபாலோ பண்ணணும் இல்ல, உன்னை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீ இயேசுவை பின்பற்ற, ஆகவே இருளிலே நடக்க மாட்டாய், நீ வெளிச்சத்தை பின்பற்ற. ஆகவே நீ வாழுகிற வாழ்க்கையை, நீ வாழுகிற வாழ்க்கையை, நீ வாழுகிற வாழ்க்கையை உனக்கு சுத்திலே இருக்கவர்கள் பார்த்து பின்பற்ற வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நீ பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உலகத்தவர்கள் வாழ்கிற வாழ்வை நீ பின்பற்றக்கூடாது. கரிமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் இதுதான் நடந்த. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இதைத்தான் செய்த. என்ன தெரியுமா, தங்களை சுற்றி இருக்கிற ஜாதிகளை பார்த்தார்கள், எல்லாருக்கும் ஒரு ராஜா இருந்தது, எங்களுக்கு ராஜா இல்லை. ஆகவே ஆண்டு தீக்கத்தை சொன்னார்கள் சாம்பிடத்தில், மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கணும், மற்ற ஜாதிகளுக்கு இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கு. ஆகவே தங்களை சுத்திலும் வாழ்ந்த ஜாதிகளை பார்த்தார்கள், அவர்களுக்கு ராஜா இருக்க, எங்களுக்கு ராஜா இல்லை, அவர் எங்களுக்கும் ஒரு ராஜா போடும். அதுவரை தேவனே அவர்களை நடத்தினாரு, தேவனே அவருக்கு ராஜாவாக இருந்தாரு. ஆனால் அவர்களோ தேவனுடைய ராஜரீகத்தை தள்ளி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொண்டார்கள். என்றைக்கு இஸ்ரவேலிலே ராஜா ஏற்படுத்தப்பட்டானோ அன்றைக்கு தேவனுடைய அரசாட்சி முடிவுற்றது, அங்கே மனித அரசாட்சி ஆரம்பமானது சொன்ன பார்க்கிறேன். ஐ சே இட் அகைன், என்றைக்கு இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளுடைய ஆட்சி முடிந்து என்றைக்கு இஸ்ரவேலிலே ராஜாக்களுடைய அரசாட்சி ஆரம்பமானதோ அன்றைக்கு தேவனுடைய ஆளுகை அரசாட்சி முடிவிட்டது, மனித அரசாட்சி ஆரம்பமானது. அதுக்கு பிற்பாடு நடந்த விளைவுகளை தான் அறிவுமே. முடிவு என்ன? ரெண்டு ஜாதியாக புரிந்து, ரெண்டு ஜாதியாக இஸ்ரவேலும் யூதாவும் என்று புரிந்து கடைசியில் ரெண்டு பகுதியும் அந்நிய தேசங்களுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், அகப்பட்டு போன சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், கவனிங்க, இயேசு உலகத்துக்கு வெளிச்சம், அதே இயேசு சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆகவே எனக்கு அறிமானங்களே, கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே வாழ்கிறபடியால், இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடியால், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுவோம். அப்படியாக நாம் இருந்தால் தான் நாம் வெளிச்சு சொன்னது போல வெளிச்சமாக நாம இருக்க முடியும். இந்த 16 படிங்க, மத்தேயு 5:16 படிங்க, மத்தேயு 5:16.
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்செய்தியை கண்டு,
இவ்விதமாய் மனுஷர்
உங்கள் நற்செய்தியை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம்,
உங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம்
அவர்கள் முன் பிரகாசிக்க,
அவர்களுக்கு அவவிசுவாசிகளுக்கு முன் பிரகாசிக்க கடவுள். இப்ப பாருங்க, நல்லா படிப்படியாக பில்டப் பண்றதை கவனிங்க. முதலாவது இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். இதே இயேசு சொன்னாரு, நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கீங்க. இதற்கு பிற்பாடு இயேசு சொல்லும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருந்து என் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. இப்ப அடுத்த கட்டம் என்ன தெரியுமோ, நற்கிரியைகளாகிய வெளிச்சம். இப்ப என்ன கவனிங்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. வடித்தன் வெளிச்சம் விளக்கை கொளுத்தி மரக்காலி கீழே வைக்க மாட்டார், மலைமேலில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். சோ மலையில் இருக்கிற பட்டணத்தை எப்படி மறைக்க முடியும்? தண்டின் மேல இருக்கிற விளக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், அதை மூடி வைக்க மாட்டார். சோ நீங்களும் நானும் தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்கு, இது மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, யோவான் 5:35 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, யோவான் தன்னை குறித்து ஒரு அருமையான வார்த்தை சொன்ன தெரியுமா, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் அவன் வெளிச்சத்திலே சில காலம் கழி கூற மறது. அப்படி இருக்கா பாருங்க, யோவான் 5:35 யோவான் தன்னை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் அவன் வெளிச்சத்திலே சில காலம் கலிகூற மனதா இருந்தீர்கள். சோ இங்கே அவருடைய வெளிச்சத்தில் கலிகூற மனதா இருந்தீர்கள் சொல்லி எதை குறித்து சொல்றாரு? யோவான் சாருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவனாக இருந்தபடியால ஏதாவது ராஜா கூட அவனுக்கு பயந்தான், அவனை பயந்து அவனுடைய வார்த்தைகளை விருப்பத்தோடு கேட்டான் என்று சொல்லியிருக்கு. அவன் பயந்திருந்தான், ஆனா அவன் அவனுக்கு மனைவி போல இருந்த ஒரு பொல்லாத பெண் என்ன செய்தாள்? அவள் தான் என்ன செய்தான், தன்னுடைய பாவத்தை அவன் சுட்டி காட்டினபடியால், தான் செய்கிறது தவறு என்று அவன் சுட்டி காட்டினபடியால், அதை தன் மனதில் வைத்துக் கொண்டான். அந்த வைராக்கியத்தை அவன் மனதில் வைத்துக் கொண்டான். காலம் கனியட்டு சொல்லி காத்திருந்தான். ஏதோடைய ஜென்ம நாள் வந்தது, பிறந்த நாள் வந்தது. ஏரோதியாளுடைய குமாரத்தை அவள் சிறுபன் டீனேஜா இருந்திருப்பார், அவர்கள் நடுவிலே நடனம் பண்ணினாளா. இந்த நடனத்திலே மயங்கின மன்னர் மறந்து போயோ கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, தேசத்துல பாதி பண்ணுமென்றாலும் கேளு தாரேன் என்றார். அவள் அந்த அம்மாட்ட கேட்டார், இப்படி ராஜா சொல்றாரு என்ன செய்ய? அவர் சொன்னாரு, ஜிவா தேசத்துல அறவாசி கூட எனக்கு வேணாம், அந்த அறவாசி வேணாம், தேசத்துல பாதி பங்கு கூட எனக்கு வேணாம், அதை விட எனக்கு தேவை யோவான்ட தலை. கொண்டு பார்த்தாலே ஒரு பரிசுத்தமான தலையை வாங்குவதற்கு பாடுபடுகிற ஒரு பயங்கரமான பெண்ணை குறித்து பாருங்க. இன்றைக்கும் இந்த ஆவி இந்த உலகத்துல கிரியை செய்து என்ன தெரியுமா, இன்றைக்கும் மற்றவருடைய தவறுகளை நீ செய்யறது தவறு, நீ செய்யறது பாவம், நீ செய்யறது தேவனுடைய வசனத்துக்கு விரோதமானது, நீ செய்யறது கர்த்தருக்கு விரோதமான காரியம் என்று சொன்னா சிலருக்கு பிடிக்குது இல்ல, அதை மனதில் வைத்துக் கொள்வார். காலம் வரும் பொழுது பழி வாங்குவார். அந்த ஆவி இன்றைக்கும் கிரியை செய்யும். ஆகவே பைபிள் சங்கீதக்காரர் சொல்றாரு, நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கடி, எனக்கு விருப்பம் எண்ணெயை குட்டு ரெண்டு நீதிமான் இருக்கணும். ஆனா அவன் எனக்கு நன்மைக்கு எதுவாக குட்டணும், சும்மா குட்டுக்கட்டும். நாம என்ன நோக்கத்துக்காக கண்டிக்கிறோம், என்ன நோக்கத்தோடு கண்டிக்கிறோம், என்ன ஆவியோடு கண்டிக்கிறோம், God knows everything. பார்த்துட்டே இருந்தால் காலம் கனியும் என்று சொல்லியும், நேரம் வந்தாயிட்டது, நடனம் பண்ணினால் சிறுபன் மகள், உனக்கு என்ன வேண்டும் சொல்லு, தேசத்துல பாதி வேண்டாம். யோவான் தலைவன் பரிசுத்தவான், தேவனுடைய மனசு ஒப்பற்ற தீர்க்க தரிசி, அவனுடைய தலைவன் இனி சொல்லு பார்ப்போம், இனி என் பிழையை சுட்டிக்காட்டு பார்ப்போம், இனி என் தவறை சுட்டிக்காட்டு பார்ப்போம், இனி என் பாவத்தை கண்டி பார்ப்போம் சொல்லி எந்த எந்த மனுஷன் பேச, அந்த மனுஷனுடைய தலையை என்ன செய்தால் கொன்றாள். என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாக்கிறதா இருக்க. சோ ஏ சொல்லும் பொழுது அவள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். நீங்களும் சில காலம் அவருடைய வெளிச்சத்திலே கழிவுற மனதார். அவருடைய பரிசுத்த வாழ்வு, அவருடைய நீதி உள்ள வாழ்வை இயேசு கிறிஸ்து வெளிச்சம் என்று குறிப்பிடுறது நாம பார்க்கக்கூடியது. அதான் நான் சொன்னேன், ஒரு சொல் வேதத்துல எல்லா இடத்திலும் ஒரே பொருளை கொடுக்காது. அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதோ, அது சொல்லப்பட்டிருக்க சூழமும் நாம கவனித்து பார்த்து தேவ அவட ஒத்தாசையோடு உதவியோடு அதன் பொருளை பிள்ளைகளே, அவன் பரிசுத்தமும் நீதியுமாக வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்கும். அதை ஆண்டவர் இயேசு வெளிச்சம் சொல்லி குறிப்பிடுற இங்க 16 வசனத்தில், 5:16 இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் நாம் செய்கிற நற்கிரியைகளும் தான் வெளிச்சம் அடி சொல்றார். எபேசியர் 2:10
ஏனெனில் நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம்.
சரி, பெருங்க, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யா இருக்கிறோம். கவனிங்க, அதுக்கு மேல் வருஷங்களை பாத்தீங்கன்னா ரட்சிப்பை கொண்டு சொல்லப்படும். நாம் செய்த நற்செயல்களால், நற்கிரியைகளால நாம ரட்சிக்கப்பட இல்லை, ஆனா நற்கிரியைகளை செய்யறதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். See the difference. நான் சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நாம செய்த நற்கிரியைகளால, நற்செயலால நாம ரட்சிக்கப்பட இல்லை, ஆனா நற்செயல்களை செய்யறதுக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். என்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ அண்டையில இருந்து கர்த்தருக்குள்ள நாம நன்மை செய்யறவளாகவும் நற்கிரியைகளை செய்யறவளாக இருக்கணும். ஒரு காலத்துல துர்க்கிரியைகளை செய்தோம். இந்த கைகளால எத்தனை துர்க்கிரியைகளை செஞ்சிருப்போம். அதே கைகள் இன்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நற்கிரியைகளை செய்யட்டுமே. அது வெளிச்சம் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுறார். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானசாரம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வேதத்தை அறிந்திருக்கிறோம், உண்மைதான் நல்லது கர்த்தரே ஸ்தோத்திரமானால், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்றது. நான் படிப்படியாக சொல்லி பாரு கவனிங்க. முதலாவது இயேசு கிறிஸ்து வெளிச்சம் சொல்லி நாம பார்த்தோம். இரண்டாவது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று இயேசு சொல்றதை நாம பார்க்கிறோம். மூணாவது, நம்முடைய நற்கிரியைகள் வெளிச்சம் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அறிமானவர்களே, நற்கிரியைகள் ஆகிய வெளிச்சம். சோ இதை குறித்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் விஷயத்தை சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் நடக்கூடுவது என்றார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம செய்த துர்க்கிரியைகளையும் தேவன் அறிவார், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் செய்த நற்கிரியைகளையும் தேவன் அறிவார். மறந்துடாதே. ஏனென்றால் 2 Corinthians 5:10 நாம் பார்க்கும் பொழுது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை நாம் அடைவோம் என்று நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக நிற்போம் என்று வேதம் அங்கே சொல்றது இல்லையா. இந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த சரீரத்தில் இருந்து நீங்களும் நானும் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ மறந்துடாதீங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். நாம் செய்கிற நன்மைக்கோ தீமைக்கோ தக்க பலனை அடைவோம். நமக்கு தான் தெரியுமே நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பமாக தெரியுமா, வெளியில இல்ல. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பயமா இருக்கு இல்லையா. கத்தாதேகர நியாய தீர்ப்பு சபையில் தான் ஆரம்பமாகும், மறந்துடாது. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிட்டா படிங்க அந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:10 எல்லாரும் பாருங்க நான் சொல்றதுக்கு 2 கொரிந்தியர் 5:10
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்
அடையும்படி
நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு நாம் எல்லோரும்
வெளிப்படப்பட்டவர்கள் தான். உலகத்தவங்கள ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயத்துக்கு முன்பாக ஒரு நாள் நிப்போ. தம்பி தங்கச்சி அன்போடும் கண்டிப்போடு சொல்றேன், என்னை சேர்த்துதான் நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு if we stand before the judgment seat of Christ, this is true and true. ஆகவே தேவனுக்கு பயப்படு, அந்த ரங்கத்தில் செய்கிற அசுத்தங்களை விட்டு விலகு, பாவ காரியங்களை விட்டு விலகு. இறைவன் ஆண்டவரோடு நாம விளையாடக்கூடாது. அவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கு. அன்புள்ள தகப்பன், அன்புள்ள தகப்பன், தாயிலும் மேலான அன்புள்ளவர் ஒரு பக்கம், மறுபக்கத்தில் அவர் பட்சிக்கிற அக்கறையா இருக்கு. அவனுக்கு அன்பாய் சொல்றேன், நீங்களும் நானும் இந்த சர்வத்தில் இருந்து நற்கிரியை செய்யுங்க. அம்மா தம்பி தங்கச்சி அவர் பாராட்டணும் இவர் பாராட்டணும் அந்த எண்ணத்தை நாம விட்டுருவோம். அல்லது நாம செய்யற நன்மைக்கு ஏதாவது பதில் எனக்கு கிடைக்கணும், அல்லது மற்றவர்கள் எனக்கு நன்மை செய்தால் நான் அவளுக்கு நன்மை செய்வேன், அல்லது இவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்தால் எனக்கு ஏதாவது லாபம் உண்டாகுமோ, இப்படியெல்லாம் நாம நினைத்து நன்மை செய்தால் இது அங்க அக்செப்ட் பண்ணப்படாது. இதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவருக்கு நான் நன்மை செய்தா இதனால எனக்கு ஏதாவது லாபம் இருக்கோ, இவருக்கு உதவி செய்தா எனக்கு ஏதாவது நன்மை இருக்கோ. இந்த அடிப்படையில உலகத்தில் இருக்கணும் அப்படித்தான் செய்யறாய்யா. நீங்களே யோசிங்க, உலகத்தில் இருக்கணும் அப்படித்தான் செய்யற. அப்ப நீங்களும் நானும் அப்படியே செஞ்சா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? நாம தேவ ஆவியை பெற்றவங்க இல்லவா, தேவோட பிள்ளைகள் இல்லவா, கிறிஸ்து நமக்குள்ள வாழ்றோம் இல்லையா, ஆவிய கிறிஸ்துவின் சாயம் நமக்குள்ள வரணும் இல்லையா. நன்றியறியால் துறைகளுக்கு கூட நன்மை செய்யறாரா? சில நேரத்தில் எனக்கு இந்த வசனம் பெரிய போராட்டமாக இருக்கு. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, மட்டும் பைபிள் செய், சங்கீத சொல்வேன், கத்தர் நம்பி நன்மை செய். நீ செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைக்கும், நீ செய்கிற ஒவ்வொரு நற்செயலுக்கும் பரலோகத்தில் பலன் உண்டு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் போன முறை சொன்னேன் இல்லையா, வழிபட்டு 7 சபைகளுக்கும் ஆண்டவர் பயன்படுத்தினவா, 7 சபைகளுக்கும் ஆண்டவர் பயன்படுத்தின வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சாயங்கால வேளையில் நான் சொல்றேன் கேளுங்க, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிற வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். நான் நன்மை செய்கிறேனா தீமை செய்கிறேனா, நற்கிரியை செய்கிறேனா துட்கிரியை செய்யறா, God knows everything. சோ இதனால் என்ன, நாம செய்யற நற்கிரியைக்கோ துட்கிரியைக்கு ஏற்ற பலன் இருக்குது. மறந்துடாதீங்க, நாம் எல்லாரும் இதற்காக ஒரு நாளைக்கு கிறிஸ்துவ யாசனத்துக்கு முன்பாக நிக்கணும். அவ்வளவுமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் இப்படி இருக்கபடியால், வசனம் இப்படி இருக்கபடியால், அந்த வார்த்தைக்கு நிபந்தனை இல்லாமல் நம்மை விட்டு கொடுப்போமே. என் கற்பனைகளை கவனித்தானால் எவ்வளவு நலம் பாருங்க. ஏசாயா 48:17-18 பாருங்க, ஏசாயா 48:17-18 அங்க தேவன் ஏசா தீர்க்கதரிசி மூலமா சொல்ற வார்த்தையை பாருங்க, தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க 48:17.
இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறாரு, பிரயோஜனம் இருக்கிறதை நான் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும்.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் எவ்வளவு நலமா இருக்கும். உனக்கு தான், எனக்கு தான், என் கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை கவனித்து பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முதல் நான் செய்ய போகிற இந்த காரியம், நான் செய்கிற இந்த செயல், இது தேவனுக்கு ஏற்றதுதானா, தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதுதானா, சத்தியம் இதுக்கு சரியாக இருக்குதா, இதை குறித்து நாம் எத்தனை பேர் நாம சிந்திக்கிறோம். பட் வி பிலீவ் இன் காட், நாம கடவுளை நம்புறோம், அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் நாம செய்ய போகிற காரியங்களை குறித்து, வேத வசனம் என்ன சொல்லுது என்பதை குறித்து நாம் எத்தனை பேர் யோசிக்கிறோம். இதை குறித்து, இதை குறித்து சத்தியம் என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றார், வேத வசனம் இதை குறித்து நாம பார்க்கிறோமா? சோ தேவனுக்கு பயப்படுற மனுஷன், ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிற ஒரு மனுஷன், மனுஷி தான் செய்ய போற காரியங்களை சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்ப்பார். இது தேவனுடைய வசனத்துக்கு சரியா, இது தேவனுடைய வசனத்துக்கு ஒத்திருக்குதா, அதை பார்ப்பார். இன்னைக்கு இந்த தேசத்தில் சட்டத்தை எவ்வளவு கண்டிப்பாக கடைபிடிக்கிறார்கள் பாருங்க. ஒரு தடவை என் மகன் ஸ்கூல்ல அவர் படித்த டீச்சரோடு நான் அவரை பேசினேன். அவங்க சொன்னாங்க பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சொல்றது சரிதான், ஆனா பைபிள் சொல்லியிருக்குது, வேதம் சொல்றது பிள்ளைகளை அடிக்க சொல்லு. அவங்க சொன்னாங்க எங்க எழுதிக்கன்னு சொல்லு. நான் சொன்னேன் நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் எழுதி, நீதிமொழியில 31 அதிகாரம் இருக்கு, நீ வாசிச்சு பாரு, அப்ப தெரியும். அடுத்த நாள் அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீ சொன்னபடி 31 அதிகாரத்தை வாங்கி பார்த்தேன், அதுல அப்படி இல்லை என்ன. நான் தான 31 அதிகாரம் அது முடிவு அதிகாரம், அதை விட அது குணசாலிய ஸ்திரிய குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீ 31 அதிகாரத்தை வாசிச்சு சொல்லணும். அப்படியே அந்த டீச்சர் வாசிச்சான், உண்மை சொல்லல நான் கடவுளுக்கு முன்ன. அவங்க எனக்கு சொன்னாங்க, நீ சொன்னபடி பைபிள் அப்படி எழுதியிருக்குதான், ஆனா இந்த தேச சட்டம் அது தடை செய்யும். அப்பதான் நான் சொன்னேன், தேவனுடைய சத்தியங்களை தள்ளிவிட்டு தேச சட்டத்தை மனுஷன் எப்படி கண்டிப்பா கடைபிடிக்கிறான் பாரு. இதன்படி செய்யாவிட்டால் தண்டனை. They will judge everything according to their constitution of this land. அவர்கள் இந்த தேசத்தின் சட்டத்தை வைத்து எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார்கள். அத்தேவ பிள்ளைகளாகிய நாமோ பரலோக ராஜ்யத்தில் பரலோக தேவன் நமக்கு கொடுத்த வேத வார்த்தைகளை வைத்து, நான் செய்கிற செயல், நான் போகிற போக்கு, என்னுடைய வாழ்க்கை சரியா பிழையா, இது நேர்மையா உண்மையா என்பதை வச்சு நாம ஏன் நாம நிதானிக்க. ஆகவே தான் சொன்னாரு, நீ என் கற்பனைகளை கவனித்தானா எவ்வளவு நலமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே எதை செய்தாலும், பிள்ளைகளை காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளை எதிர்காலமாக இருந்தாலும், பட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்றது, கர்த்தருடைய வார்த்தை, அதை கவனி, அப்பொழுதுதான் பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பு, அப்பொழுதுதான் தேவனுடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கும். அது பொழிலாக இருந்தாலும் சரி, என்ன பிள்ளைகளை திருமணமாக இருந்தாலும் சரி, வட்டவர் எனிதிங், வட்டவர் பிரிங் எவ்ரி திங் அண்டர் த வேர்ட் ஆஃப் காட். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். ஹீ சுட் பி அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். டேக் எவ்ரி திங் கம்பேர் வித் த பைபிள். வேதம் என்ன சொல்லுது, நான் செய்ய போற இந்த காரியம் சரிதான. அங்கஜி, நான் உனக்குதான் சொல்றேன், எதிர்காலத்துல இந்த வழியில நீ நடந்தால் தேவனோட கூட இருப்பார். அல்லது போனால் நம்ம சுய புத்தியின் மேல சாய்ந்து நாம சொந்த வழியில நடந்து அதன் நிமித்தமாக வருகிற உபத்திரவங்களுக்கு, வேதனைகளுக்கும், துன்பங்களுக்கும் தேவன் காரணர் அல்ல. ஆனா நாம தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா தேவனுடைய வழியை விட்டு விலகினால் தேவனால என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் ஏனென்றால் தன்னுடைய வார்த்தையை மீறி தேவன் நம்முடைய வாழ்விலே செயல்பட முடியாது. வசனம் என்கின்ற வரம்புக்கு அங்காலே தேவன் ஒரு காரியத்தை வாழ்வினை ஒடிவா செய்யப்பட்டார். இந்த வசனம் என்கின்ற வரம்புக்கு அங்காலே வருகிற எந்த வெளிப்பாடுகளையும், எந்த சொப்பனங்களையும், ஈவன் எந்த தீங்க தரிசனங்களையும் நான் நம்ப மாட்டேன் என்று அறுதியாக சொல்றேன், உறுதியாக சொல்றேன். அண்மையிலே நான் கேள்விப்பட சில பேர் சொல்ற சில இடங்களில் சொல்லப்பட தீக்க தசைகளை கேட்கும் பொழுது எனக்கு தலை உறையுது. கத்தாவை என்ன அடிப்படையில் கேட்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கு. அநியாயமாய் தேவனுடைய ஜனங்கள் சரியான விதத்தில் நடத்தப்படாமல் இருக்க நினைத்து மனசுல வேதனைப்படுற கடவுளுக்கும் அதுகள் ஆடுகள் பாவம். அதுகளுக்கு சரியான சத்தியத்தை போதிச்சு சரியான வழியில் அவர்களை நடத்தும்னு பாருங்க. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாய தீர்க்கசி பண்ணும்போது ஆ என் கற்பனைகளை கவனித்தானால் உனக்கு எவ்வளவு நலமா இருக்கும். அப்படி கவனித்தா அப்பொழுது உன் சமாதானம் படிங்க,
சமாதானம் நதியை போலும்,
அப்பொழுது உன் சமாதான நதியை போலும்,
உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும்,
உன் நீதி சமுத்திரத்தின் நதியை கவனி பாருங்க. என் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் சமாதானம் என்ன சமுத்திரத்தை போல இருக்குமா? இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஏன் சமாதானம் இல்லை? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை நம்புகிறோம், பரிசுத்த ஆவியப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் வாய், ஏன் நம்முடைய வாழ்வில் நிம்மதி இல்லை? ஏன் நம்முடைய வாழ்வில் சமாதானம் இல்லை? எங்க தொலைத்து விட்டோம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருமையான சமாதானத்தை எங்கே இழந்து விட்டோம்? எனக்கு அருமையான தேவன், நம்முடைய வழிகள் கோணலாக இருக்கிறபடியால், நம்முடைய வழிகள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறபடியால், நம்முடைய வழிகள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருக்கிறபடியால், நம்முடைய வாழ்வில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நான் சொல்லுவேன், தேவனுடைய வசனத்தை கவனி, தேவனுடைய வார்த்தையை கவனி. நீ போகிற பாதை சரிதானா? நீ செய்கிற காரியம் சரிதானா? உன்னுடைய இருதயத்தின் நோக்கம் சரிதானா? உன் எதிர்காலத்தை குறித்து நீ வைத்திருக்க திட்டம் சரிதானா? உன் பிள்ளைகளை குறித்து நீ வைத்திருக்கிற யோசனை சரிதானா? எல்லாவற்றையும் யோசி, தேவனுடைய வசனத்தின்படி சிந்தி, எல்லாவிட தேவனுடைய வார்த்தைக்கு கீழே கொண்டு வா. என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் எவ்வளவு நலமா இருக்கும், வாழ்க்கை மாறும். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது, நம்முடைய நினைவுகளிலே மாற்றங்களை கொண்டு வருது தேவனுடைய வசனம். அவ என கருமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நற்கிரியைகளை செய்யணும், செய்த நற்கிரிகளால நாம் ரட்சிக்கப்படலை, அந்த நற்கிரிகளை செய்யறதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நீயும் நானும் செய்கிற நற்கிரியைக்கோ துர்க்கிரியைகளுக்கோ ஏற்ற தண்டனை இருக்குது என்பதை மறவாமல் மனதில் வைத்து தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நீதி நியாயத்தோடு நாம் வாழ நாம் முயற்சி செய்வோம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாரு, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நற்கிரிகளாகிய வெளிச்சத்தை குறித்து வேதம் சொல்றது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸ்தோத்திரம். இப்ப ஒன்று தெசலோனிக்கர் 5:5
நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் யாரு
பகலிக்கப்பட்ட பாருங்க, நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள்,
பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள்,
பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. பாருங்க, நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். சோ இரவின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் என்று துன்மார்க்கரை குறித்து, ரட்சிக்கப்படாதவர்கள் குறித்து, பாவத்தில் போறவர்களை குறித்து வேதம் வகை இருக்கு. சோ வரி கொள்றவை இரவில் வரி கொள்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுது. எனக்கு அறிவானவர்களே, நாம் பகலின் பிள்ளைகளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளுமாக இருக்கிறோம். ஆகவே பிபிசியில் சொல்லப்பட்டிருக்கபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் இல்லையா. எபேசியர் 5:8 முற்காலத்தில் அந்தகாரமா இருந்தீர்கள், படி.
முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள்,
வாழ்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, முற்காலத்தில் இருளும் பிள்ளைகளாக இருந்தீங்க, இன்றைக்கோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆகவே நான் சொல்லி முடிக்கிற காரியம் என்னவென்றால், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். அர்த்தம் இல்லைங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டு வாழுங்க. அன்றாடு நம்முடைய வாழ்விலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பகலின் பிள்ளைகளாக இருக்கணும். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, முற்காலத்தில் நாம் முற்காலத்தில் நாம் பாவிகளாக இருந்தோம், தேவனுக்கு தூரமானவர்கள் இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நற்கிரிகளை செய்வோம். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற இயேசு நமக்கு உள்ளே வந்திருக்கபடியால் நற்கிரிகளை செய்வோம். நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் ஞாயிற்றுக்கு முன்பாக நிக்கணும் என்று வேதம் நமக்கு சொல்றது. இந்த பிரசங்கி புத்தகம் 11:11 பிரசங்கி புத்தகம் 11:7
வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியவும் ஆகும்.
வெளிச்சம் இன்பம் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியம். இங்க பாருங்க, இந்த வசனத்தின் தாத்பரியத்தை இந்த தேசத்திலிருந்து நாம சரியா விளையாடலாம். நம்ம நாட்டில இருந்து கொண்டு சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமண்டா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா, அங்கதான் எப்ப பார்த்தாலும் கொளுத்தித்தான் இது வெயில், சரியோ? எப்ப பார்த்தாலும் வெயில், நமக்கு வெயில பார்க்கவே சகிக்கிறது இல்லை. நம்ம நாட்டில இருக்கல என்ன இந்த வெயில் என்று சொல்லி சலிச்சு கொள்வோம் இல்லையா. ஆனா இந்த நாட்டில இப்ப நாம அப்படி சொல்வோமோ, இப்ப அச்சா வெயில் அடிக்குதுப்பா, வெயில் அடிக்குது, வெளிச்சம் அடிக்குது, வெயில் தான் வெளியில போறான், புட்டில இருந்து புறப்பட்ட புட்டிசல் மாதிரி வெளியில போறான், வெளிச்சம் வெயில் அடிக்குது. சோ வெளிச்சம் இன்பம் சூரியனை காண்பது கண்களுக்கு பெரிய. இங்க நாம இங்க பாருங்க, எப்ப பார்த்தா இருளாகவே இருக்குது. சோ சூரியன் உதிச்சா சந்தோஷமா இருக்குது இல்லையா. அந்த வசனத்தின் தாற்பத்தை இங்க நம்ம நாட்டில் வந்து எப்ப பார்த்தாலும் வெளிச்ச சூரியன் அடிச்சுட்டு கொளுத்தி தள்ளது வெயில், சாச்சா சாச்சா வேணும் சூரியன் பெரிய. ஆனா இங்க நமக்கு அது பெரிய வெளிச்சம் இன்பம் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமா இருக்கும். 27:1 சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் சொல்லுகிறார். எனக்கு அறிமானவர்களே, நான் முடிக்கிறேன். இப்ப என்ன கவனிங்க, நான் சொல்ல வந்த செய்தியின் சாராம்சம் என்ன, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார், வாழ்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே, எங்கும் பாவ இருள் சூழ்ந்திருக்க இந்த உலகத்திலே, நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம், வெளிச்சமாக இருக்கிறோம். இருள் நம்முடைய வாழ்வை பற்றி கொள்ளாதபடி நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லை, வெளிச்சமாகிய நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். யோவான் சானகரை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து பிரகாசிக்கிற விளக்கார்ந்தவன். அவர் வெளிச்சத்திலே சில காலம் நீங்கள் கலிகூர மனதார்த்தங்கள் சொல்ற. ஆகவே நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்வு நமக்கு வெளிச்சமாக இருக்கட்டும், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கட்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன தெரியுமோ, ப்ரோவெப்ஸ் நீதிமொழிகள் 6:9 நாம் அடிக்கடி பார்க்கிற வசனம், கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே தீப வழி. சோ கடைசியாக நான் சொல்ல பாருது, வேதம் வெளிச்சம், வேத வசனம் வெளிச்சம். 119:105 சொல்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். சோ தேவனுடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற தீபமாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு, நம்முடைய இலக்குகளை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய வசனம் அன்றாட நம்முடைய வாழ்விலே வெளிச்சமாக இருக்கட்டும். சோ இந்த வெளிச்சத்தின்படி நடக்கிறவர்கள் பேதியாக இருந்தாலும் வழி தப்பி போக மாட்டார்கள். ஆகவே ஆண்டவர் தேவன் நமக்கு தந்த வேதம் வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சையே ஜீப வழி. 119:105 சொல்றபடி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு அன்றாட ஜீவியத்துக்கு வெளிச்சமா இருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உடல்கள் உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்படுகிறது. ஆகவே இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசுக்காய் எரிகிற சுடர்களாக இந்த உலகத்தில் வெளிச்சங்களாக பிரகாசிப்போம். கத்தர் அந்த கருமை நமக்கு தருவாரா? ஜெபம் பண்ணுவோமா? சாலியோட ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் நம்ம எழுதிப்போம்.